ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி உபநிடதம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது கேனா உபநிடதம். தலைப்பு பிரதிபோத விதித்தம் மதமாமிர்தத்துவம். வழங்குபவர் திரு கோடா வெங்கடேஷ சாஸ்திரிகள் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
ஆத்ம தத்துவத்தை உபனிஷத்தில் அநேக விதமாக பிரதிபாதனம் பண்றது. இதற்கு முன்னால கீதா வாக்கியம் சர்வம்ங்கிற இடத்துல ஆத்மா ஏகம் அத்விஜீயம் சர்வ வியாபகம் புண்ணியபாப சம்பந்த அதிகம் அப்படின்னு தெரியும். இப்பொழுது இந்த உபரிஷத்துல பிரத்யேகாத்மா ஸ்வரூபமாக இருக்குன்னு சொல்லணும். பிரத்யேகாத்மான்னா தெரியறதுக்குள்ள அந்த பரமாத்மா இருந்துட்டு தன் காரியத்தை காண்பித்து நமக்கு அவரை அறியும்படி பண்ணுகிறார். ஆகையால் வெளியில எங்கும் எல்லா பதார்த்தத்திலும் சர்வ வியாபகமா இருக்கிற பரமாத்மாவை ஒரு விதமாக சொன்ன உபநிஷத்து, இந்த உபநிஷத்து மாறுதலாக தெரிகிறதுக்குள்ள பரமாத்மா இருக்காரு. அந்த அப்போதுல வித்தியாசத்தமான ஒரு சிஷ்யன் ரொம்ப விசாரம் பண்ணி நமக்குள்ள புலன்களை ஏவரவர் யாரோ தெரிஞ்சுக்கா போல இருக்க அவள் யாரு எப்படி ஏவற அப்படிங்கிறது ரொம்ப விசாரித்து தெரிஞ்சுக்காம ஒரு ஆச்சாரியன் கேட்ட பொழுது அந்த ஆச்சாரியர் அந்த பரமாத்மாவை இவர் தான் ஏவல, அவள் வந்து நீ நினைக்காத போல சரீரத்தோட இருந்த கை கால் இவர்களோட ஏவல, சங்கல்ப மாத்திரத்தினால இவைகள்லாம் ஓடலா போல வேலை செய்யும் அப்படிங்கிறது முதல் கண்டத்துல சொன்னார். கண்ணு முதலிய புலன்கள்லாம் அந்த பரமாத்மா ஏவப்பட்டு தந்தன் விஷயத்துக்கு போகிறதே ஒழிய இவைகள்லாம் அந்த பரமாத்மாவை அறிய முடியாது அப்படிங்கிற பையன் முதல் கண்டத்துக்கு நாற்பது ஆத்மம். அது புரிஞ்சுட்ட பிறகு அந்த சிஷ்யன் நிஜமான நல்லா புரிஞ்சிருந்தானா இல்லையா அப்படின்னு பார்த்தோம். சிஷியனை கிருதார்த்தமாக்கிற பஞ்சந்தம் ஆச்சாரியனுக்கு கடமை இருக்குங்கிற நினைக்கிற தெய்வம் ஆகையால் அவர் கேட்டார், இந்த குலங்களை ஏவும் பொருளை நான் நன்றாக அறிந்தேன் நீ நினைத்தேனால் நீ இதை நன்றாக அறிஞ்சிருக்க முடியாது. ஏன்னா அறியப்படும் பொருள் இல்லை, அறியும் பொருள் அது திருக்கு திருத்தியம் இல்லை. திருத்தியமா இருந்தால் திருத்தியத்தை நீ பார்க்கலாம், அது திருத்தியமா இல்லாததுனால திருக்கா இருக்கிறதுனால நீ அதை பார்க்க முடியாது, பார்த்தால் அது திருத்தியமாகிவிடும். ஆகையால் புலங்கள்னால அதை பார்க்க முடியாது, அது சாட்சியாக இருக்கு. ஆகையால் அந்த சொரூபத்தை நன்றாக அறிந்தே நீ நினைச்சியானால் இன்னும் விசாரம் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்ன பார்த்தான். ஆமா சரியான விஷயம் அது அப்படின்னு விசாரம் பிறகு தன்னுடைய ஆத்மானுபவத்தை வெளிப்படுத்த நமக்கு ஆத்மானுபவம் வர்றது கஷ்டமே இல்லை. ஆனா அதை வராம நம்ம தடுத்துருக்கு லௌகிகமான விஷயங்கள். எந்த விஷயம் நீங்க தெரிஞ்சுருக்கோ அது போறோம் ஆத்மானுபவத்துக்கு. ஆனா அது வராம தடுத்துறதுக்கு நமக்கு ஆயிரம் விஷயங்கள் புலங்கள்னால எப்பொழுதுமே வெடிவிஷயத்தோட சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால நமக்கு ஆத்மா அறியத்துக்கு சமயமே இல்லாம போயிருக்கு. அப்படிப்பட்ட அந்த சொரூபத்தை தனியாக விசாரிச்சு அவன் அடுத்த பாருங்க, யார் ஒருவன் இதை நான் அறிந்தேன் குடம் முதலிய பதார்த்தங்கள் மாதிரி நினைக்கிறானோ அவன் தாக்கு. என்னது அறியக்கூடிய பொருள் இல்லை. ஆகையால் நான் பிரம்மத்தை அறிந்தேன்னு யாரு சொல்றானோ அவன் அறியல. பிரம்மம் அறிவுக்கு விஷயமாகாது, அறிவுக்கு அப்பாற்பட்டது என்று யார் தெரிஞ்சுக்கிட்டானோ தனமாக அவன் தான் பிரம்மத்தை. பிரம்ம சுரூபமானது அப்பாற்பட்டது, புத்தி சக்திக்கு அப்பாற்பட்டது. புத்தி சக்திகளால் அறியக்கூடியதான பொருள் எல்லாம் யார் தெரிஞ்சிருந்தானோ அவன் தான் நிஜமா தெரிஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அபிப்பிராயத்தை சொல்லி கொடுத்தான். இந்த விஷயத்தை சொன்ன பிறகு ஸ்ருதியானது தானா சொல்லாது. இப்ப என்ன சொல்றது, அந்த ஸ்ருதியானது சிஷ்ய ஆச்சாரிய சம்பாத ரூபமாக எந்த அர்த்தம் தீர்மானமாகுதோ அந்த அர்த்தத்தை இப்ப சொல்றது. பிரதிபோத விதிதம் மதம் அமிர்தத்வம் விதிந்ததே ஆத்மன அவிந்ததே வீரியம் வித்யா விந்ததே அமிர்தம் அப்படின்னு பிரதிபோத விதிதம் மதம் பிரதிபோத நிமித்தம். இந்த ஒரு மந்திரம் ரொம்ப முக்கியமான ஒரு மந்திரம், அபாயமான ஒரு மந்திரம் இது. இதனுடைய அர்த்தம் புரிஞ்சிருந்தா உபநிஷத்து அர்த்தம் முழுக்க தெரிஞ்சு போயிடும். அந்த உபநிஷத்துக்கு சென்ட்ரல் போர்ஷன் போதம்னா அறிவும் அர்த்தம், பிரதிபோதம்னா ஒவ்வொரு அறிவும் அர்த்தம், ஒவ்வொரு அறிவால் அறியக்கூடியது அர்த்தம். ஒவ்வொரு அறிவானது நமக்கு எப்பப்ப ஏற்படுறதோ அந்த அறிவில எல்லாம் பரமாத்மா பிரகாசிக்கும். பரமாத்மா பிரகாசிக்கிறதுனால இவர்களுக்கு காரணமாக ஒருவர் இருக்கார், இவர்களுக்கு சாட்சியாக ஒருவர் இருக்கார் அப்படின்னு யாரு தெரிஞ்சுக்கிறானோ அதான் பரமாத்மாவே அறியக்கூடியதான வழி. பிரதி போத விதிதம், போதம் போதம் பிரதி விதிதம். ஒவ்வொரு அறிவும் ஏற்படும் பொழுது அந்த அறிவை பிரகாசிக்கிறவராக ஒருவர் இருக்கார் என்று அறிந்து கொள்வது இதுதான் நிஜமான ஒரு வழி. இதை யார் இப்படி தெரிஞ்சுக்கிறானோ அமிர்தத்வம் இல்லது. ஆகையால் தியானம் பண்ணும் பொழுது எவ்வாறு நமக்கு அந்த பரமாத்மா சிந்தனத்தில் இருக்கும் பொழுது எந்தெந்த எண்ணம் வருதோ அந்த எண்ணத்தை பிரகாசிக்கக்கூடிய பொருளாக எண்ணங்களுக்கு சாட்சியாக இருக்கார் அவர் என்று அவரை பார்க்கிறது. பார்க்கிறது பேசறதில்லை, வாக்கால சொல்றதில்லை. தியானம் பண்ணி கண்ணை மூடி நமக்கு எண்ணம் வரும் காலத்தில் ஒவ்வொரு எண்ணத்திலையும் அவர் இருக்கார் என்று பார்க்கும். இது ஒரு வழி. இப்படி ஒரு அர்த்தம் சொல்லியாச்சு முதல். பிறகு எண்ணங்களை உண்டு பண்றவர்னு ஒருத்தர் அர்த்தம் சொன்னார். ஒவ்வொரு எண்ணத்தையும் அந்த பரமாத்மா தான் மேனுபேக்சர் பண்றாரு அர்த்தம் சொன்னார். இப்படி பண்ணீங்கன்னா அந்த ஆத்மாவும் ஒரு பெரிய பரதம், ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியில இருக்கிறவனுக்கு இத்தனை தயார் பண்ணணும்னு நினைச்சேன், இவட படத்துலயே விவசாயம் ஆயிடுச்சு, லேபர் ப்ராப்ளம் இருக்கே ஹெல்டர் இல்லையா, எத்தனை தகராறு அனுபவிக்கிறாங்களையும் பரமாத்மா அனுபவிக்கணும். அதோட மட்டுமல்ல இதற்கு வேண்டியதான தலைவரிகள் அவர் மாறுதல்கள் அவஸ்தைகள் இவையெல்லாம் அவருக்கு வந்து சேரும். ஆகையால் எண்ணங்களை உண்டு பண்ணுகிறவர்னு சொல்ற அர்த்தம் இருக்கோ அது தப்பு. அதே விதமாக நிர்நிமித்தமாக ஒரு போதம் ஏற்படுறதுன்னு அர்த்தம் சொன்னா பௌத்தாள் மாசத்திலிருந்து சத்காரியம் வருது. ஆகையால் அவாவாதமும் சரியா இல்லை. ஏன்னா அவா வாதத்தை ஒத்துக்கொண்டவையானால் ஆத்மாவானது விகாரத்தோட கூடி வந்தா ஆகும் அப்படிங்கிற அர்த்தம் போன கிளாஸ்ல வரும். ஏன்னா இந்த கேள்வ எத்தனை தரம் படித்தாலும் வாழ்க்கையில போறாங்க, அனுபவ பரியம் தான் வரக்கூடியதான ஒரு பதம். ஆகையால் தான் இந்த உபநிஷத்துக்கு அச்சாந்த ரெண்டு தரம் வியாக்கியானம் பண்ணியிருக்கேன். பத வாக்கியம் பதசாட்சியம் ஒண்ணு, வாக்கிய பாட்சியமும் பதம் பதமாக இங்கே அர்த்தம் பண்ணிட்டு இருக்காரு. மூலத்தில் இருக்கிற பதங்களுக்கு ஒவ்வொரு பதத்துக்கும் என்ன அர்த்தம் உண்டோ எந்த அர்த்தம் சொல்லலாமோ அத்தனை அர்த்தங்களும் எடுத்து சொன்னதான உபநிஷத்து பாஷ்யம் இது. அடுத்ததாக வாக்கிய பாஷ்யம் சென்டென்ஸ் ஒரு யூனிட்டா வச்சிருந்து முழுக்க என்ன அர்த்தம் இருக்கோ அப்படி போன அது அந்த பாஷ்யத்தை பார்க்கும்பொழுது இந்த பாஷ்யத்துக்கும் அந்த பாஷ்யத்துக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கணும். ஆச்சாரியாளுக்கே ரொம்ப பிடித்ததான ஒரு கருத்து. ஆச்சாரியாளுக்கு ஏன் பிடிச்சிருக்கிறது அவருக்கும் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கார். அந்த ஆத்ம தத்துவத்தை கிட்ட இருந்து சொல்றது அறிந்து கொள்ள வேண்டியதாகட்டையும் வைகுண்டத்திலேயோ கைலாசத்திலேயோ பரமாத்மா இருக்காருன்னு இல்ல, உங்க ஹிருதயத்துல இருக்காரு. உங்க ஹிருதயத்துல இருக்கிற ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் இல்ல, அவைகளுக்கு அதிஷ்டானமான பிரம்மமா இருக்க. அறிய வேண்டிய விஷயங்கள் ரெண்டு, வெளியில் அறிஞ்ச லாபம் இல்ல, உள்ள அறியணும். அந்த முகத்துலபா அந்த முகமாக அறியும் பொழுது நீங்க வந்து ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் வேற ஏதோ கிருஷ்ண விநாயகராகவும் நீங்க அறியப்படாதுன்னு சொல்லல. அது அறிந்தால் அதுக்கு தனி பிரயோஜனம், சித்த ஏகாக்கிர பிரயோஜனம். ஆனால் அதுக்கு அப்பாற்பட்ட அதிர்ஷ்டான கேவலமான சைத்தன்ய ரூபமாக நீங்க அறிஞ்சலையானால் மோட்சம். அந்த சுரூபமாக பிரத்யேக சாட்சியாக சொல்லக்கூடியதான உபநிஷத்த டைரக்டா இது ஒண்ணுதான். ஆகையால் இப்படி சொல்லுங்க, பரமாத்மா அறிவுகளுக்கு சாட்சியாக இருக்கார், அறிவால் அறியப்படவில்லை. ஒரு இதுதான் சித்தாந்த அர்த்தம். சில பேர் பரமாத்மா அறிவுகளை தயார் பண்றார் அப்படின்னு அவர் சொன்னார், அதுவும் அதே மாதிரி சில பேர் காணாதாள் அறிவு எனக்கூடியதான ஒரு குணம், ஞானம் எனக்கூடியதான ஒரு குணம், ஆத்மாவில் வந்து சேர்றது அப்புறம் போறதுன்னு சொல்லியிருக்கார். அப்ப வந்து சேர்ந்து போறதுன்னு இருக்கமையானால் அது ஒரு நாளுக்கு அழியக்கூடியது. ஆகையால் அந்த மதமும் சரியா இல்லை. எல்லா மதத்துக்கும் மூலம் சரியா இருக்கு. பிரதிபோத விதம், போதம் போதம் பிரதிவிதம், ஒவ்வொரு அறிவுக்கும் சாட்சியா இருக்கு. போதம் போதம் பிரதிவிதம், ஒவ்வொரு அறிவும் உண்டு பண்றதாக இருக்கார். போதம் போதம் பிரதிவிதம், ஒவ்வொரு அறிவும் வர காலத்தில் அதுல அந்த அறிவாந்து புதுசாக உண்டாகுது, அறிவால் அறிவாந்து புதுசாக உண்டாகுது. இல்லாம அர்த்தம் சொல்றேன், நான் வந்து புத்தகத்தில் இருக்கிற வாக்கியத்துக்கு அர்த்தம் சொல்றத மட்டும் நான் பார்க்கலங்கிற அர்த்தம். அது பொருந்துமானு பாருங்க. இந்த ஆத்மா எனக்கூடியதான ஒரு அனுபவத்துக்கு இது பொருந்துமா? பதம் சரியாக உன்னோட இன்னொன்னு ஒற்றதாங்கிறது இல்லை இந்த கேள்வி. இங்க ஆத்மா அனுபவத்துக்கு சரியாக வருதான்னு பார்க்கணும். ஆத்மா அனுபவத்துக்கு சரியாக வருதுங்கிறது இது ஒன்றுதான் ஆகணும். அப்படி இல்லாமல் ஆத்மா சசந்தேவியம்னு சில பேர் சொல்றேன். இவையெல்லாம் அசங்கோ நகி தஜதே அப்படிங்கிற குற்றங்களுக்கு விரோதமா இருக்கு, நியாயங்களுக்கும் விரோதமா இருக்கு. ஆகையால் நிர்குணம், நிர்விசேஷம், சர்வ விலட்சணம், ஏனாதி அதுல்ய ஜாதியேன சம்பிருஜதே இத்யேத நியாய விருத்தம் பவே அப்படின்னு. இதை தவிர வேற எந்த விதமாக பதில் சொன்னாலும் அது நியாயத்துக்கும் விரோதமாக ஆறுது. தஸ்மாத் நித்ய அலுத்த விஜயான ஜோதிஹி ஆத்மா பிரம்மா இத்யம் அர்த்தா. ஆகையால் அந்த ஆத்மா எப்படி இருக்க? நித்ய அலுத்த விஞ்ஞான ரூப ஜோதிஹி, நித்தியமும் எப்பொழுதும் இருக்கக்கூடியதான சாஸ்திரமான அறிவு ரூபமா இருக்கார். அந்த அறிவு எப்படி இருக்க? அலுத்த விஞ்ஞானம், லோகத்தை அடையாளான ஒரு அறிவு. நித்திய அலுத்த விஞ்ஞான ரூப ஜோதிஹி ஆத்மா பிரம்மா, அந்த ஆத்மா தான் பிரம்மா எனக்கூடியதான அர்த்தம். சர்வ போத போத்ருத்வே ஆத்மனஹா சித்தியது, சர்வ போதங்கள் எல்லா அறிவுகள், அந்த அறிவுகளை அறிபவராக அவர் இருந்தார். அறிவுகளை அறிபவராக அவர் இருந்தால் தான் சரியாக வரும். ஆத்மனஸ்தித்யதி நான்யதா, வேற விதமாக வராது. தஸ்மாத் பிரதிபோத விதிதம் மதம் இது யதாவியாச்சாதையோ அர்த்தம் ஆத்மாவி. ஆகையால் என்ன சொல்லலாம், நீங்க ஏழு விதமாக அவா வியாக்கியானம் பண்றா இவா வியாக்கியானம் பண்றா நான் எடுத்துக்கப்படாதுன்னு சொல்லல. ஏதோ அனுபவத்துக்கு சரியா இருப்போ அதை பார்க்கணும். ஆகையால் நாங்கள் சொன்ன பிரகாரமாக தான் மாறாமல் மாறிக்கொண்டிருக்கக்கூடியதான பதார்த்தங்களை அறிவுகளை தான் பார்த்து கொண்டு யார் இருக்காரோ அவர்தான் ஒரு மாறுதலும் மாறுறதில்லை. ஒரே மாதிரி இருக்க மனசாக்கிறதுக்கு முன்னால் ஜனனமோ பண்றது. சில மனசுல காமம், சில மனசுல குரோதம், சில மனசுல லோபம், சில மனசுல ஆசை, சில மனசுல வெக்கம், இத்தனை ஏற்பட்டாலும் அந்தந்த அறிவும் அறிந்து கொண்டு தான் தனியாக அப்படி இருக்காரு, அதோட சம்பந்தப்படல. விரோதம் இல்லாமல் இருக்கும். அந்த ஆத்மா நித்தியம் ஜோதி ரூபங்கள் இப்படி சொன்னாதான் ஆகையால் எப்படி சொல்லணும் இந்த மந்திரத்துக்கு அர்த்தம், அறிவுகளுக்கு சாட்சியாக இருக்க. ஒவ்வொரு எண்ணமும் நமக்கு வர காலத்துல எண்ணங்களுக்கு சாட்சியா இருக்கார். நான் சாட்சின்னு சொன்னதுலே அவர் அந்த எண்ணத்தை அப்படி பண்ணினார் இப்படி மாத்தினார் சொல்லவிட மாத்தினார்னா அவர் சாட்சி இல்லை. சாட்சி வேலை செய்யறவாழ பாக்குறவரும் அவர் இருந்தாக்கா எல்லாரும் தனித்தனியா அவாவா காரியத்தை பண்ணுவார். அதே மாதிரி இந்த ஜெகன் நாடகம் இருக்க பட்சத்துல ஏவம் பிரவர்த்திதம் சக்கரம் அனுவர்த்தய தீகய அப்படின்னு இவ்வளவு பிரபஞ்சத்தை சக்கரத்தை தயார் பண்ணிருக்காரு. அந்த சக்கரத்தை அவர் பார்த்து கொண்டே இருக்கார். கொஞ்சம் ஒரு க்ஷணம் நீங்க பாருங்க, அந்த பரமாத்மா நமக்காக என்ன பண்றாங்க. இதுலயே உபநிஷத்தெல்லாம் வேண்டியது இல்லை, எல்லா உபநிஷத்தை நம்ம வாசிச்சிருக்கோம். அந்த பரமாத்மா நமக்கு என்ன சகாயம் பண்ணியிருக்காரு கொஞ்சம் யோஜனை பண்ணி பார்த்துன்னு தெரியும். அதுக்கப்புறம் பரமாத்மாவை தவிர யாரையும் நினைக்க மாட்டேன், அம்மாவையோ அப்பாவையோ அவரை யாரையும் நீங்க நினைக்க முடியாதான அளவுக்கு பரமாத்மா சகாயம் பண்ணி கொண்டிருக்காரு. முதல்ல பிரபஞ்சத்தை தயார் பண்ணினார், பூதங்களை தயார் பண்ணினார், நாம் இருக்கிறதுக்காக பிருவியை தயார் பண்ணார், ஜலத்தை தயார் பண்ணார், தேஜத்தை தயார் பண்ணார், பிறகு இந்த செடியிருக்க அவர் தயார் பண்ணார். பஞ்சபூதங்கள்னால பொருள் சரீரத்தை தயார் பண்ணார். ஆண்டகம், பேதகம், புத்திஜம், ஜராயுஜம்னு இந்த பூத கிராமங்களான சரீரத்தை தயார் பண்ணார். சரீரத்துக்குள்ள நம்ம அறிவு வேணுங்கிறதுக்காக புலங்களை தயார் பண்ணுறேன். நமக்கா கொடுத்துட்டாங்க, நீ உபயோகப்படுத்திக்கோங்க. பென்சில் பாக்ஸ் வாங்கி பேரம் கொடுத்துருல, வாங்கின பிறகு அவன் பேரம் வச்சிருந்தா அது வந்து அவன் பத்திரமா வச்சிருந்தா நீங்க பார்த்து சந்தோஷப்பட்டாரு. நான் வாங்கின பென்சில் பாக்ஸ் கொடுத்தது சமத்தா வச்சுட்டு இருக்கா பாருங்க, இதுதான் அவர் சந்தோஷப்பட்டது. நீங்க அந்த பிரம்மமாக கொஞ்ச நிமிஷம் நினைச்சு பாருங்க, நீங்களே பிரம்மமா ஆயிட்டா போலயும். அவ என்ன நடக்கிறது, நான் வாங்கி கொடுத்தேன் சரீரம், நான் வாங்கி கொடுத்தேன் புலன்கள், நான் வாங்கி கொடுத்தேன் அண்ணா, இதுல சௌக்கியமா இருக்கானா அவன் சௌக்கியமா அது மாதிரி அவர் இருக்கான். அதோட இல்ல, இத்தனையும் தயார் பண்ணி அந்த புலன்களை நீங்க உபயோகப்படுத்துற காலத்துல நல்ல வழியில உபயோகப்படுத்த அவளுக்கு அவ்வளவு சந்தோஷம். நீங்க சாப்பிட்ட அண்ணன் இருக்க பட்சத்துல அது பாவம் உங்களுக்கு சரியா வரணுங்கிறதுக்காக அதை மறுபடியும் மதனம் பண்ணி அந்த சரீரத்துல இருக்க அன்னத்தை கொண்டு போய் எல்லா இடத்துல அரிசனை போவான் அப்படின்னு சரீரம் முழுக்க போய் சரீரம் உறுதிக்காக பாக்குற.
வாட்டர் கண்டென்ட் குறைஞ்சு போயிட்டுங்களேன், தாகம் இருக்கும்படி பண்றாரு. அதை புளிய குடுக்கிறேன் சரியா பண்றது. அதிகமான நீங்க குடிச்சுட்டேன்னா குழந்தைகள் ஒண்ணும் தெரியாது, அதிகமாக குடிச்சதுன்னா இல்ல நேர்வையாக போகணும். அந்த சரீரத்துல வாட்டர் கண்டென்ட் எவ்வளவு இருக்கும் அதை கரெக்டா பாக்குறேன். அதனால அவருக்கு என்னது அத்தனாயக கோனாயக அத்தனாய மாதிரி அவருக்கு அத்தனாயகான்னு தெரியும். அதே போல நீங்க அழுத்தம் பண்ணதான பதில அது லெவல் கரெக்டா இருக்கணும். அதுக்காக ஒரு டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்றது. இது உங்க சரீரத்துல மட்டும்தான் இல்ல, பிரபஞ்சம் முழுக்க இதை மெயின்டைன் பண்ணிட்டே இருக்காரு. எத்தனை மனுஷால இருக்காலும் அத்தனை பேருக்கு எவ்வளவு புரிஞ்சு இருக்கோ அவ்வளவு புரிஞ்சு என்ன அண்ணன் வருமோ அந்த அண்ணன் அந்த பூமாத்தில வந்துடும். மழை கொட்டோ கொட்டோம் கொட்டிட்டு வச்சுங்களேன், சமுதிரம் லெவல் வரைக்கும் தயக்கப்படாதுங்கிறதுக்காக தெரிவித்துக்குள்ள எப்படி ஒரு டெம்பரேச்சராக இருக்கணுங்கிறதுக்காக அவர் வைத்தான ராஜினி ஜெகராஜினு வச்சிருக்காரா. அதே போல சமுதிரத்துக்குள்ள பனபாஜினு வச்சிருக்காரு. அந்த வாட்டர் லெவல் தனியா வரக்கூடாது. ஒரே தினம் மத்தி போயிடுச்சுன்னா பூமி எல்லாம் ஊஷரமா போயிடுமா, பாலைவனமா போயிடுமா, அதனால மழை வர முடியும். பெரிய சக்கரத்தை பண்ணி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. அத்தான் பண்ணி நான் போயிடுறோம் என்ன பண்றது தெரியுமா, நான் இதே தெரிவிக்க ஆளுவே தலையில வருது. நீங்க எங்கேயா தியானம் பண்றது இப்பதான் சார் அவர் அமெரிக்கா போயிருக்காரு, ரெண்டு நாள் அனுப்புற வருவார் சொன்னா அவர் இந்த ஹதயத்திலே எப்ப பார்த்தாலும் நான் நிறைய இருந்தேன். பரமாத்மாவை மட்டும் விட்டோம், யார தியானம் பண்றோம், ஆத்துக்காரி குழந்தைகள் வீடு வண்டி காலம் அந்த வண்டியை தொடக்கிறான் பாருங்க ஒரு வழியில இந்த வண்டி எத்தனை பதார்த்தங்கள் எத்தனையும் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஆனா நமக்கு அனுஷ்டானம் நம்ம வாழ்க்கையோட சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடியதான் அவரும் உங்களை ஒன்னும் இன்சப்படுத்தாம சாட்சியா பாக்கிறார் பார்த்தல அவரை கவனிக்க மாட்டேங்கிறேன். ஆகவே இன்னிலிருந்து நீங்க என்ன பண்ணணும்னு நீதியை கவனிக்கிறது வேண்டாம் நான் சொல்லல, என்ன கவனிக்க வேண்டாம் சொன்னா மட்டும் கேட்கவா போறேன். நீதி கவனிக்கிற காலத்திலயும் அந்த பரமாத்மாவை கவனிக்கும் அவர் கொஞ்சம் மனசுல வச்சிருந்தார். இதுதான் அவர் எதிர்பார்க்கிறது. அவரை ஞாபகம் வச்சிருந்தா போறோம், அவரை நினைச்சா போறோம். அதுதான் பிரதிபோத விதிதம் மதம் இதுதான் ஏதோ அறிவு உண்டாகிறப்ப எண்ணம் உண்டாகிறப்ப எண்ணத்தை பார்க்கறது இல்ல, ஒவ்வொரு எண்ணத்திலிருந்து ஆரம்பிச்சு நமக்கு எண்ணம் ஆரம்பிக்கிறது. எண்ண மாதிரி நமக்கு ஆசை சங்கல்பம் உண்டு பண்றது, சங்கல்பம் ஆசையை உண்டு பண்றது, ஆசை அந்த குழந்தை விரட்டுறது, குழந்தை விரட்டினா அதற்கு பிறகு நாம கிரியை பண்ணுகிறோம். கிரியினால நல்லது ஏற்படுறது கெட்டது ஏற்படுறது, ஏற்பட்டது நல்லது கெட்டதுனால மனசுக்கு வருந்ததுதான். மறுபடியும் வாழ்நாள் முழுக்க கவலைப்பட்டுந்தே வாழ்க்கையை கழிச்சுட்டே இருக்கான். இது எப்படி ஜீவனுடைய நிலை? ஆனா நீங்க துக்கத்துக்கு முன்னால கர்ம, அந்த கர்மாவை பண்றதுக்கு ஏறுதலான காமம், அந்த காமத்துக்கு முன்னால ஏற்படக்கூடியதான ஒரு சங்கல்பம், அந்த சங்கல்பத்தினால ஏற்படைய எண்ணங்கள், அந்த எண்ணத்திலேயே அவர் பார்த்துருக்காங்க. அந்த எண்ண நிலையிலேயே அவர் நீங்க பார்த்தேன்னு வச்சுங்களேன், அதற்கு பிறகு எண்ணமே உண்டாகாது, அவரோட தான் இருக்க போறாரு. அப்படிப்பட்ட ஜீவன்முக்தி நிலை இப்பொழுதே நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம். அப்படிங்கிறதுக்காக இப்படி அர்த்தம் பண்ணிருக்க அறிதல் பரமாத்மா தன்னை தானே அறிகிறார் அறிவு தனக்கு தானே அறிதல் அப்படின்னு பிரதிபோதம் இத்திய வாக்கிய அர்த்தம் வந்ததே அப்படின்னு சில பேர் சொல்றாரு. சத்ர பவதி சோபாதிகத்வே ஆத்மனஹ புத்தியுபாதி ஸ்வரூபேண பேதம் கல்பயித்வா, அவன் என்ன சொல்லணும், தனக்கு தானே பார்க்கிறான் அப்படின்னு, தானே கர்த்தா தானே போவன், தானே அறிபவன் தானே அறியப்படுபவன் அப்படின்னு சொன்னா எப்படி வரும் அது? அது சகம்பேத்தியம்னு எப்ப நீங்க சொல்றோ, புத்தி உபாதி ஸ்வரூபமாகத்தான் இது இருக்கும், சோபாதிகமாகத்தான் இது இருக்கும் அப்படிங்கிறது. சோபாதிகத்வே ஆத்மன புத்தி உபாதி ஸ்வரூபத்வே பேதம் கல்பயித்வா, பேதத்தை பிரித்து பார்த்து கல்பனம் பண்ணி ஆத்மனா ஆத்மானந்தே தீட்டி சம்யவார நான் என்னையே அறிகிறேன்னு லோகத்துல சொல்றேன். ஆகையால் தன்னை தானே அறிகிறான்னு சொன்னா ஒரு டிஃபரன்ஸ் இருக்கணும், ஒரு வித்தியாசம் இருக்கணும். நான் என்னை பார்க்கிறேன்னு எப்படி கண்ணாடியில் அப்படின்னு சொல்லுவேன், கண்ணாடி இல்லாம நான் என்னைய பாக்கலாமா முடியும். நான் என்னை அறிகிறேன்னு சொன்னா என்னத்தான், நான் பண்ணினதான மற்ற செயலை என் மனசுனால் நான் அறிகிறேன். ஆகிய எப்பொழுதுமே ஒரு விஷயம் தனக்கு தானே பண்றது அப்படின்னு சொன்னேன்னா அதுல டூயல் ஆஸ்பெக்ட் இருக்கு. என் ஹோம்ஒர்க்க நானே எழுதிக்கிறேன், நான் ஹோம்ஒர்க் பையன் ஏண்டாங்க உங்காக்குற உங்க அம்மா எழுதி கொடுக்குற, என் ஹோம்ஒர்க்கே நானே எழுதுறேன். அப்ப என்ன இருக்கான், முன்னால கொஞ்சம் சொல்றதுக்கும் இருக்கும், என் ஹோம்ஒர்க் நான் எழுதுறேன், ஹோம்ஒர்க் தானே கர்த்தா, தானே அதை பண்ணக்கூடியதான கர்மாவாகும் இருக்கேன். அப்படின்னு ரெண்டு விதமாக வித்தியாசம் இருக்கு. உங்களுக்கு அப்படி இல்லை, எனக்கு அப்படி இருக்கு அப்படின்னு ஒரு வித்தியாசம் வச்சுதான் பண்ணணும். அதே விஷயத்தை தனக்கு தான் பண்ணோம்னா ஒரு பேதம் இல்லாமல் யாராலையும் பண்ண முடியாது. எங்க பேதம் இருக்கோ அந்த பேதத்தை ஒன்னாக ஆக்கி பண்ணணும் அப்படிங்கிற விவகாரம் தான் வருமே தவிர வசதான். ஆகையால் எப்ப நீங்க தனக்கு தானே அறிகிறது ஆத்மா அப்படின்னு சொல்வேன்னா, சுதந்திரம்னு சொன்னா ஒரு உபாதியை கல்பிச்சுதான் சொல்லணும். இது உபாதியை கல்பிச்சு சொல்றதை நம்ம நிறைய தெரிவிப்போம். ஆத்மன்யேவ ஆத்மானம் பத்யதி ஸ்வயமேவ அகம் ஸ்வசம்வேதிதம். தன்னை அறிகிறதுன்னு இல்ல, அது அறியும் பொருளாக இருக்கு, அவ்வளவுதான் சொல்லணும். அறியும் பொருள்னா சாட்சியா இருக்கு. எப்பப்ப பதார்த்தங்கள் உண்டாகிறதோ அவைகள்லாம் அந்த பதார்த்தங்களை பிரகாசித்துக் கொண்டு சாட்சியா இருக்கார்னு. தானே தன்னையே பார்க்கிறார்னு சொல்லல, அப்படி பார்க்கிறான் ஒரு உபாதியா தான் பார்க்க முடியும். நீங்க உங்களையே பார்க்கணுமா கண்ணாடியினால பார்க்கலாம், இல்லைன்னா ஒரு போட்டோ எடுத்துன்னா அந்த போட்டோனால பார்க்கலாம். அப்படி இல்லாமல் தனக்கு தானே பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அங்கேயும் பார்க்கலாம், அதான் சொல்றாரு. பயனே ஆத்மன ஆத்மானம் வேத்தத்வம் புருஷோத்தமா. என்னென்ன சந்தேகங்கள் நமக்கெல்லாம் வரதோ வருமோ, அப்படி வரலைன்னால இன்னொரு விசாரம் பண்ணிதான் வருவோம். அவையெல்லாம் பாட்டி வர எழுதி ஆத்மன ஆத்மானம்னு சொல்ற போவோ. ஸ்வயமேவ ஆத்மனா ஆத்மானம் வேத்தி என்கிறதோ, ஸ்வயமேவ தானே ஆத்மனா மனசனால் ஆத்மானம் தனக்குள்ள இருக்கக்கூடியதான பரமாத்மாவை வேத்தி புருஷோத்தமா மனதில் தெரிஞ்சுக்கிறானோ அதுவும் சோபாதிதான் அப்படின்னு சொல்றார். அதனால நானும் நிருபாதிதத்திய ஆத்மனா ஏகத்துவே சுவசம்வேத்யதா பரசம்வேத்யதாவா சம்பவதி. ஆத்மா நிருபாதிதம்னு சொல்லும், ஒரு உபாதியும் ஆத்மாவில ஒட்டாது. அப்படி இருக்கக்கூடியது அந்த ஆத்மாவில தனக்கு தான் அறிகிறதோ, இன்னொருவரால் அறியப்படுகிறதோ ஆத்மாவுக்கு வர. தனக்கு தானே அறிகிறதுன்னா தானே ஒரு உபாதியினால் அறிகிறது, இன்னொருவரால் அறியப்படுவதுன்னா இன்னொருவரால் அறியப்பட்ட ஆத்மா என்ன ஆயிடும்? ஜடமாயிடும். அறியப்படும் பொருளாக ஆகிவிடும், அறியும் பொருளாக ஆகாது. இப்ப இதுக்கு நமக்கு புரியதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. லோகத்துல சூரியன் ஒருத்தருங்க, சூரியன் உதயத்துக்குமே என்ன ஆயிடுத்து, உலகம் முழுக்க பிரகாசமா இருக்கு. அந்த சூரியன் என்னைக்காவது நான் இருட்டா இருக்கு, எனக்கு பாக்கிறதுக்கு லைட் பாக்கிறதுக்கு, நான் படிக்கிறதுக்கு லைட் வரணும்னு தெரிஞ்சிருக்காரு உலகம் முழுக்க அவர் பிரகாசத்தினால்தான் பிரகாசிக்கிறது. நாமெல்லாம் எல்லாத்தையும் பார்க்கிறோம், எதனால? சூரியனுடைய பிரகாசத்தினால பார்க்கிறோம். அந்த சூரியனை பிரகாசிக்கிறதுக்கு இன்னொரு பிரகாசம் உண்டோ? அதுல ஆத்மா இருக்குன்னு சொல்லப்படாது. எக்ஸாம்பிள்காக சொல்றேன் லோகத்துல. அப்ப தான் எல்லாவற்றையும் பிரகாசித்து கொண்டே தான் இன்னொரு பிரகாசத்தை எதிர்பாராமல் இன்னொன்னால பிரகாசிக்காமல் தனக்கு தானே பிரகாசிக்கிறேன் என்கிற விஷயமும் இல்லாமல் எப்படி தனியாக இருக்காரோ அதே விதமாக தான் உங்க ஆத்மா தனியாக இருக்க. அதனால இத சொல்றதுக்காகத்தான் நமக்கு அம்பாளுக்கு ரெண்டு கண்ணும், ஒரு கண்ணு சூரியன் ஒரு கண்ணு சந்திரம்னு சொல்றது. சந்திரத்துல ஒரு கண்ணு சூரியன் ஒரு கண்ணு சந்திரம்னு சொன்னா என்ன அர்த்தம்? நிஜமாக ஒரு சொல்லப்பட்ட மனத்துல தியானம் பண்ணி பாருங்க. அம்பாளுடைய விக்கிரகத்திற்கு ஒரு கண்ணு அப்படி சிவந்ததா சூரியனாகவும், இன்னொரு கண்ணு சந்திரன் மாதிரி ஒரு கிராத்தா இருந்தேன்னா நம்ம பார்க்க முடியுமா அம்பால? சூரியன் சந்திரம்னு சொல்லக்கூடியதான தந்திரத்துக்கு என்ன சொல்லி என்ன அர்த்தம்னா, ஆத்மா ஸ்வப்பிரகாசமாக இருக்குன்னு அர்த்தம், ஆத்மா ஆனந்த தாயகமாக இருக்குன்னு. சந்திரன் சொல்றதுக்கு வந்து பொயட்டிக் வே ஆஃப் ஃபேன்சி என்ன, லோகத்தில் இருக்கிறவர்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கிறது. அதே எப்பொழுதும் எல்லோருக்கும் மனசாந்தியை கொடுக்கிறவள் அம்பாள்னு சொல்றதுக்காக, அம்பாளுடைய கடைக்கன் பார்வை எல்லாருக்கும் மேலே விழணுங்கிறதுக்காக, ஆனந்தம் கிடைக்கணுங்கிறதுக்காக சந்திரன் ஒரு கண்ணாகவும், அவ ஆத்ம ஸ்வப்பிரகாசமாக இருக்குங்கிறது காட்டுறதுக்காக சூரியனை கண்ணாகவும் தெரியும். இந்த ரெண்டுக்கும் மேல இன்னொரு கண்ணு இருக்கு அம்பாளுக்கு பிரேமிக்காது. மூணு கண்கள் உடைய வண்ணம், மூணாவது கண் என்னன்னா அதெல்லாம் தெரியும். அக்னின்னு பேர் எது வந்த மாத்திரத்தினால அஜானம்னா ஞானே நதானம் ஏகாம் ஆத்மனா ஏகாமாதித்யவஞானம் பிரகாசகதி தத்பரம் அப்படின்றது. இந்த ஞானக்கண்ணானது எப்ப திறக்கப்படுறதோ அப்ப நம்ம அஜானம் எல்லாம் போறது அப்படிங்கறத தாந்திரிக சாஸ்திரத்துல அவர் விட்டுருக்க. ஏன் சொல்லுவதுன்னா, இந்த ஸ்வப்பிரகாசங்கிற ஒரு பதார்த்தமானது தான் எல்லாவற்றையும் பிரகாசித்துக் கொண்டு தான் இன்னொன்னால பிரகாசிக்கப்படாமலும் தான் எதையும் எதிர்பாராமல் தனியான எதிர்ப்பு அதுக்குத்தான் பொருந்தும். அப்படிப்பட்டது ஆத்மஸ்வரூபம். ஏன்னா பிரதிபோத கீதங்கிறதுல ஸ்வப்ரகாசம்ங்கிற பதமே இல்லை. அந்த பதம் இல்லாமலேயே அந்த அர்த்தத்தனத்தை கொண்டு நானும் நிருபாதிகத்திய ஆத்மரகா ஏகத்தே சதம் வேத்தியதா மதம் வேத்தியதா வாசம் பதி சம்வேதன ஸ்வரூபத்துவா ஏன் வரல அறிவு ரூபம் அறியப்படும் ரூபம் அல்ல சம்வேதன ஸ்வரூபத்துவா சம்வேதனாந்தர அபேட்சாதன சம்பவதி சம்வேதாந்தர அபேட்சா இன்னொன்னால் அறியக்கூடியதான பொருள் நான் இதை இருந்தால்தான் அறிவேன் அப்படின்னு சம்வேதனாந்தரம் இன்னொரு அறிய வேண்டியதான பொருளுடைய அபேட்சையும் இல்லை. யதா பிரகாசத்திய பிரகாசாந்தர அபேட்சாயாக ந சம்பவ தத்வது. இப்ப இந்த ரூம்ல டியூப் லைட் இருக்கு. டியூப் லைட் வெளிச்சத்தில் நம்ம எல்லா பொருளையும் அறியிறோம். அறியற காலத்துல எல்லாமே அறியப்படும் சார். ஆனா அந்த லைட்டை மட்டும் நீங்க பார்க்க முடியாது சார். ஏன்னா அதை விளக்கணுமே இன்னொரு விளக்கு வேணும். இந்த விளக்காவது இங்க இருக்கிற மற்ற பொருள்களை விளக்கும். ஆனா அதை பார்க்கறதுக்கு இன்னொரு விளக்கு தேவை அப்படின்னு நீங்க என்ன சொல்றலாம். இவ்வளவு பிரகாசிக்கிறது என்ன பிரகாசம்னா எங்கிருந்து வருது யார் பிரகாசிக்கிறார்னா ஒரு டார்க் லைட் கொண்டு வந்து பாருங்க இந்த லைட் தான் அப்படின்னு சொல்றலாம். ஏன் சார் சொல்லலே விளக்கு தான் மற்ற பொருள்களை விளக்குகிறது தானிருக்கே நீங்கிறதும் எப்படி விளக்கிறதோ அதே விதமாகதான் இந்த ஆத்மா நான் எல்லாவற்றையும் பிரகாசிக்கிற மற்றவருடைய பிரகாசத்தை தான் பிரகாசிக்கிறதுக்கு எதிர்பார்க்கிறது இல்லை. அதனால பிரகாசாந்தர அபேட்சா பிரகாசத்திய பிரகாசாந்தர அபேட்சாயம்பவ தத்வது பௌத்த பட்சே. ஆனா இந்த ஸ்வசம் வேத்தியம் தன்னை தான் அறிகிறான் யார் சார் சொன்னோம் பௌத்த பட்சே ஸ்வசம் வேத்தியதாயம் க்ஷணபங்குரத்வம் செகண்ட் பை செகண்ட் அது தன்னை பிரகாசித்துக் கொண்டே இருக்கணும். கொஞ்சம் ஏமாந்துனா அதே போலயே நிராத்மகத்வம் தான் இன்னொன்னால் பிரகாசிக்கப்படுவது யாரால் அது அனாத்மாவாகிடும். ஆத்மாவனால் பிரகாசிக்கப்படுவது அனாத்மா. நான் தன்னாலேயே பிரகாசிக்கப்படுகிறது என்ன அர்த்தம் நிராத்மா ஆத்மா இல்லையா நிராத்மகத்வம் விஜயான ஆத்ம என்ன போட்டு அப்படியே போயிட்டு மட்டும் போயிட்டு ஞானம் தானே போனா போட்டுனேன்னா அந்த ஞானம் பிரம்மம் பாருக்கு அந்த ஞானம் போயிடுதுன்னு அதுவும் ஆத்மாவே இல்லைன்னு ஆயிடும் சூன்யம் ஆயிடும். நகி விஜ்ஞா துர்விஜ்ஞா தேர் விபரிலோகோ வித்யதே அவிநாசித்வா விஜ்ஞாதுர் விஜ்ஞாதேகே அறிபவனன் அறிவுக்கு விபரிலோகோ நவித்யதே ஒரு நாளும் அழிவில்லை. அறிபவனின் அறிவுக்கு அறிபவன் யாரு இந்த ஜீவன் கண்ணு காது மூக்க நாக்க அறிகிறான். இவனுக்கு அறிவா இருக்கிறது யாரு சத்தேவா ஜோதி ராம் ஜோதி ஆயுர்ஹோபாச தேவிரதம் அப்படின்னு இதயத்துல இருக்கக்கூடியதான் பரமாத்மா. அவரு சொன்னாசம் இல்லப்பா நித்தியம் விபும் சர்வகதம் சுரூத்மம் அவர் தான் நித்தியமாக இருக்கார் சர்வ வியாபியா இருக்கார் சர்வகதமாக இருக்கார் அப்படின்னு கிழக்கு சவாயே மகானஜ ஆத்மாஜரோ மரோ மிருதோபய அந்த இந்த ஆத்மா சவா ஏட மகான ஆத்மா அந்த இந்த ஆத்மா பெரியவரப்பார் அஜகா பதவியற்றவர் அகரஹா கிழத்தனமற்றவர் அமரஹா பரமற்றவர் அமிர்தா சாஸ்வதமா இருக்கார் அபயா இத்தியாதி ஹயா பாத்தேரன் ஆயிரம் போன்றவர்கள் தாராரு யஸ்வரா. இன்னும் சில பேர் பாருங்க பிரதிபோதாங்கிறதுக்கு சில பேர் என்னன்னா பிரதிபோதம் என்ன அர்த்தம் தெரியுமோன்னா அது வந்து ஒரு காரணம் இல்லாம தானா தோன்றது சார்ந்த இந்த ஜென் பிலாசபின்னு ஒண்ணு சொல்றாரு. அவன் என்ன சொல்றாருன்னா அதுக்கு காரணம் இல்லைங்கிற உண்டாருது அறிவு உண்டாகிறது அறிவு எதுனால் சார் உண்டாருதுன்னு தாரா உண்டாருது. அது ஒரு சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பம் தான் கட்டுற தானா ஞானம் உண்டாரு. அது என்ன ஏது இது சாஸ்திரம்தான் சொல்றதான் ஆச்சாரியனுடைய வார்த்தா இல்ல நீங்க பண்ற சந்தியாவதனமா பகவத் அனுசாரம் ஒண்ணு கிடையாது. அப்படியே முட்டிண்டே இருந்தோம் என்னைக்கா ஒரு நாள் தானா வந்துடும். இது இது வேதத்துல இல்ல சாஸ்திரத்துல இல்லேன்னு ரொம்ப பேர் நினைச்சிட்டு இருக்கா இல்ல ஆச்சாரிய பாட்டுகள் இல்லாத பிலாசபியே கிடையாது. யூஸ்டன் பிலாசபி அது முன்னா யூனி கவனிக்கணும் நிர்ணயித்தோ போதா காரணம் இல்லாதான ஒரு போதம் பிரதிபோதம்னா இப்படி ஒரு அர்த்தம் சொல்றாரு ஜென் பிலாசபியில. இன்னும் சில பேர் என்ன சொல்றாருன்னா அது தானா உண்டாக விட்டார் அப்படின்னு சில பேர் சொல்றாரு. இதெல்லாம் சரியில்லை. எத்னஹா பிரதிபோத சத்தேன நிர்நிமித்தா போதா நிர்நிமித்தா காரணமற்ற நிமித்தம்னா காரணம் நிர்நிமித்தா ஒரு காரணம் இல்லை. நீங்க அப்படி ஒத்துக்கிறோம் அத்வைதத்துல இல்ல எங்களுக்கு போதம் எதனால வரும் வேதாந்த வாக்கியத்தினால வரும். அதனால தந்த அவபனிஷதம் புருஷம் புருஷானின்னு சொல்றோம். ஆகையால் சாஸ்திரத்தினால வரக்கூடியது எங்களுக்கு அபரோட்ச ஞானம். ஆனா அவன் தானா வருங்கிறான். நிர்நிமித்தா போதா பிரதிபோதா யதா புத்தத்தியா இத்தியாசம் கல்பஞ்சி தூங்குறவா இருக்கான் சார், தூங்கிட்டே இருக்கான், சக்கன முடிச்சுக்கிறான். ஏன் சார் முடிச்சுட்டேன்னு கேட்டேன் அவனுக்கு. என்ன நீர் என்ன கேட்டது மொத்தம் தூங்கிட்டே இருக்கான். சில பேர் என்னதான் இருந்தாலும் நீங்க பரட்டி பரட்டி படுத்து எழுதினாலும் எழுதுக்க மாட்டான். ஆனா அவனையே விட்டுருந்தான் ஒண்ணுமே பண்ணாம. ஆனா ஒரு சமயத்துல தானா எழுந்துக்கான், ஒரு 10 hours 12 hours தூங்கினது இல்லை, இனிமேல் அவனால் தொகுக்க முடியாது. இத பத்திக்குமே ஒரு டக்குன்னு எழுதுக்கிற மருந்தான். அது எழுந்துக்கிறப்ப எப்படி எழுந்தேன்னு கேளுங்க. சில சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வந்து பாத்திரம் கேழுந்தேன், டக்குன்னு எழுந்தேன், ஏதோ சத்தம் வந்தது எழுந்தேன், இப்படி இல்லைன்னு சில பேர் என்ன சொன்னார், திடீர்னு இருந்தா பாரு இருக்கு ரொம்ப ஜாஸ்தியாக ஒண்ணுக்கு வந்துட்டு எழுந்துட்டேன். ஆடு ஒண்ணு கதை பேசிட்டே இருப்பான். ஆனா அவன் ஒண்ணும் சொல்லாம எழுந்துக்கிறான்னு வச்சுங்களேன், அந்த தூக்கத்துல இருந்து அவனுக்கு விழிப்பு எப்படி வந்தது, வேற ஒரு காரணமும் இல்லாம வந்தது, அது மாதிரி இல்லை. இது இதெல்லாம் இந்த எக்ஸாம்பிள் தான் ஆச்சாரியர்கள் எங்கே கண்டுபிடிச்சாங்கல்ல, ஆச்சாரியர்கள் காட்டி சொல்லுங்க எக்ஸாம்பிள் தான் ஜென்சில் ஆசிரியர் இருக்கு. இத்தனையும் அவ எழுதி டீல் பண்ணியிருக்கா. அது நிர்நிமித்தமாக ஒரு போதம் உண்டாகிறது பத்தல, எப்படி தூக்கத்திலிருந்து வெளியில வரும்படி சாந்தோஷத்திற்கிற 6வது அத்தியாயத்துல அவன் ஒவ்வொரு தூங்குற காலத்துல இருந்து வெளியில வர காலத்துல ஏன் அவனுக்கு தெரியலன்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கான். பதில் சொல்லியிருக்கான், நதி திருஷ்டாந்தத்துல அவருக்கு பதில் சொல்லியிருக்கேன். இந்த நதிகள்லாம் சமுதிரத்தில் இருந்து கிளம்புறது, சமுதிரத்துல கலந்தி சூரிய கிரணங்கள்லாம் இருக்கப்பட்ட நேரத்தினால அது வந்து இப்ப மலை ஊற்றி விழுறதோ மலை ஊற்றியில அடிச்சுட்டு நேரம்லாம் போறது, அதுக்கு நதியின்னு பேர் இல்லையா. சமுதிரத்துல இருக்கப்ப நதியின்னு பேர் இல்லை, சூரிய கிரணங்கள்லாம் இழுக்கப்படும் பொழுது நதியின்னு பேர் இல்லை, அது வேகமாக ஆகாசத்துல போகும் பொழுது நதியின்னு பேர் இல்லை, ஒரு உச்சியில போய் அடிக்கிற காலத்துல நதியின்னு பேர் இல்லை. அங்கிருந்து ஜலமானது கொட்ட கொட்டது சமுதிரத்தின் மலையினுடைய உச்சியில விழுந்து 10 பக்கம் திறந்து போறது, அப்பவும் நதியின்னு பேர் இல்லை. ஆனா என்ன அறியுங்க, அது எப்ப ஓடுறது பார்த்தல அப்பதான் அதுக்கு நதியின்னு பேர். காவல் பதியம் தான் நதியும் பேர் இல்ல, ஆனா ஓடுறத ஆரம்பிச்சிருக்கா என்ன ஆச்சுன்னு அது ஓடிண்டே இருக்கும். ஓடுறதுன்னு பிறந்த இடத்துக்கு ஓடணுமா, அது ஓடிண்டே இருக்கு. ஆனா அதுக்கு எந்த பிறந்த இடம் சமுதிரம் எங்க இருக்குன்னு அந்த நதிக்கு தெரியல. எந்த பக்கம் போகப்படாதோ அந்த பக்கம் போறது, எங்க வளையப்படாதோ அங்க வளையிறது, யாராரோ அதை தடுக்கிற, யாராரோ என்னமோ உபயோகப்படுத்துற, இத்தனை விதமா உபயோகப்பட்ட கடைகள் எண்ணிக்கை நிற்கிறதுன்னு அந்த சமுதிரத்தை தன் இடத்துக்கு போய் தான் சாந்தி அடையிறது. அதே மாதிரியா தான் இந்த ஜீவன் ராத்திரி தூங்குறதுல அந்த தங்க பரமாத்மாவ இருக்கான். இருந்தாலும் ஏறோ முடிச்சுட்டாங்க, முடிச்சுட்ட பிறகு என்ன ஆச்சுன்னு காலம் வருது, இங்க போகணும் அங்கே போகணும், அவருக்கு பதில் தோணும் இவருக்கு பதில் தோணும், ஒரே கவலை பட்டு 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 கடைசியில வேற வழிதான். அந்த ஒரு பட்டி அந்த காலத்து கயிறு கட்டிட்டு பறக்கிறது பறக்கிறது விஷம் விஷம் பட்டிட்டு எங்கேயும் போய் பார்க்க முடியாமல் மறுபடியும் எந்த இடத்துல கட்டினாலும் அங்க வந்து படுத்துக்கிறா போல இந்த ஜீவன் ஊரெல்லாம் சுத்தி மறுபடியும் ராத்திரி அங்கேயே போய் தூங்குறானா. இப்படி தூங்கி தூங்கி எத்தனை நாளோ போயோ வந்து ஒரு நாளைக்கு என்ன சொன்னாரு, ஒரு நாளைக்கு ஆச்சாரியனால அனுகிரகிக்கப்பட்டு விஷயத்தை புரிஞ்சுண்டு ஆத்ம தத்துவத்தை அறிந்திருக்கிறான். அதே விதமாக அந்த நதிக்கு எப்படி தான் என்ன இங்க வந்தோன்னு எப்படி தெரியறது இல்லையோ, அதே விதமாக தான் இந்த ஜீவருந்தும் பரமாத்மா வந்துதான் வெளியில வரான்னு தெரியல அப்படிங்கிற அபிப்பிராயம் சொல்லியிருக்கேன். அதனால யதா சுத்தம் பரிகல்பயன் இங்க சொல்லக்கூடியதான எக்ஸாம்பிள் மாடர்ன் சிலாசபதியில் இருக்குன்னு ஒன்றும் பிரமிக்கப்படப்படாது, எல்லாத்துக்கும் ஆச்சாரியிருக்கு.